මීළඟට ගරු මන්ත්‍රී ඉෂාක් රොහුමාන් මැතිතුමාට විනාඩි 10ක් තියෙනවා.
මුල අසන උඩ මන්ත්‍රීතුමනි, ඇත්තටම 1990 සුව සෙරිය පදනම ඉදිරිපත් කරලා තියෙන යෝජනාව රටට ඔබින යෝජනාවක්. අපේ රටේ දැනට ආර්ථික වලින් බොහොම ප්‍රශ්නයකට මුහුණ දෙන කාලයේදී ගරු අගමැති රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා ඒතුමාගේ දක්ෂතාව පෙන්නලා ඉන්දියාව අගමැති මෝඩි අගමැතිතුමාත් එක්ක සාකච්ඡා කරලා ඒ භාරකාරයේ වැඩපිළිවෙල සාර්ථකව කරන්න ඕනේ කියලා අපේ
මේ අවස්ථාවේදී ගරුණීය උච්ච කතානායකතුමා මුල් අසනයට පැමිණ ඇත.
හොඳම කතා කරන්න.
නියෝජ කතානායකතුමනි, මේ කාර්ය බහුලේ ඉෂ්ට කරන්න ඕනේ කියලා ගරු අගමැතිතුමා තීන්දුව කරගත්තා. මේකට සුදුසෙක් තමයි අර්ෂද සිල්වා ඇමැතිතුමා. මම උදේ ඉඳලා බලාගෙන හිටියා පැහැදිලිම විපක්ෂ මන්ත්‍රීවරු විවිධ විදියට එතුමාට මඩ ගැහුවා, චෝදනා කරුවා. එත්තටම ලංකාවේ උපදිච්චි අය විදියට තමයි ඒ කතා කරුවේ. අපි අද බලන්න පුළුවන් මේ සුවසෙරිය පදනම අරහා කරන්න වැඩපිළිවෙලේ මොනවාද කියලා. ඒ අය දැන් දැනගන්න කලින් මේ ලංකාව ඉන්දියාව රජයට කොටසක් බාර දෙන්න විදියට තමයි අපිට පහුගිය කාලවලින් අහගන්න තිබ්බා, දකින්න තිබ්බා, බලාගන්න තිබ්බා. ඒ විදිය තමයි කතාවලින් අපිට ඇත්තටම මමත් හිතුනේ මේක මොනවාද මේ අය මෙච්චර විදිහට විවේචනය කරන කියලා. මෙතුමා පැහැදිලිම මේක මේ ලිඛිතවලින් පෙන්ලා තියෙනවා. මේක වෙන ලාභය මොනවාද, අලාභය මොනවාද කියලා. එතකොට මේවා දැනගනත් මේ අය එයි මෙහෙම කතා කරනවා කියලා අපිට හිතන්න මාර දුකයි. ගරු ඇමැතිතුමනි, ඔබතුමා දැනට දිස්ත්‍රික් 6ට මේ වැඩපිළිවෙල පටන් අරන් ක්‍රමසා විදියට යනවා. නමුත් අපේ අනුරාධපුර දිස්ත්‍රිකයේ ගරු ඇමැතිතුමනි, ලංකාවම වැඩි භූමි ප්‍රමාණ තියෙන දිස්ත්‍රිකක්. ඒ වගේම අපේ පළාතේ දුෂ්කරම ආසන 7ක් තියෙනවා. ඒ ආසන 7ම තමයි ලංකාවම වැඩිපුර කිඩ්නි රෝගී ඉන්නේ. මගේ ආදරණීය අනුරාධපුර දිස්ත්‍රිකයේ තමයි 25,000ක් ඉන්නවා දැනට අඳුරාගෙන. අඳුරාගන්න බැරි වී කොටසක් ඉන්නවා, ඒ ප්‍රමාණයක් ඉන්නවා. ඒ නිසා දැන් අනුරාධපුර තමයි මහා රෝහලේ තියෙන්නේ. එතන ඉඳලා කිලෝමීටර් 100 ගාණක් තියෙනවා පදවියට. ඒ වාගේ කැපිදිගොල්ලාව, ඒ වාගේ රඹාව, මදවචි ආසනේ මේ බල ප්‍රදේශයේ හතරටම මහා විශාල විදියට කිඩ්නි රෝගී ඉන්නවා. මේ වාගේ නිලරත සේවාවක් තිබ්බනම් ඒ බල ප්‍රදේශයේ ඉන්න දුප්පත් ජනතාවට හිතා ඉක්මනින් ඒ අයගේ ප්‍රශ්නවලට විසඳුමක් ගන්න පුළුවන් විදියට ඔබතුමා අඳුරලා තියෙන මේ වැඩපිළිවෙල මහා ඉහළයි. ඒ වගේම තව තියෙනවා අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ තන්ද්‍රිමලේ යානෝය මේ වගේම දුෂ්කරම පළ ප්‍රදේශේ තමයි. රෝහලේ තියෙනවා, නම රෝහලේ තාම ඇම්බුලන්ස් එකක් දකින්න අපිට දුකයි, බලන්න දුකයි. මේ වාගේ අලුත් වැඩපිළිවෙල වලින් ඒ ජනතාවට උපරිම සේවාවක් ගන්න පුළුවන් නම් මෙදාට කලින් තියපු රජවලින් සෞඛ්‍ය වලින් ඉහළටම අපි ලෝකෙම ඉදිරි ගමනක් ගියා කිව්වා. මම පදවියට ගියා පදවි ඉස්පිරිතාලේ මූලික රෝහලයක් විදියට නම් කරලා තියෙනවා ඒ හොස්පිටල් එකට. තාම හරියට වැඩපිළිවෙල කරගන්න දොස්තරලා නැ ඒ වාගේ දොස්තරලා නැති වුණා පමණයි නේ ගොඩ නැගිල්ල නැ ඒ විතරයි නේ ඒ අවශ්‍ය ඒ හොස්පිටල් උට කිසි දෙයක් නැ මහ විශාල අඩුපාඩුවක් තමයි පදවි මූලික රෝහලේ තියෙන්නේ එක උදාහරණයක් මම කියන්නේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ ඒ වාගම තමයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ ආසන හතම මේ වාගේ තමයි බොහොම අඩුපාඩුවක් තියෙනවා ඒ නිසා මේ කරන්න යන වැඩවලට අකුලං කරනවා නම් සමස්ත ලංකාවම ඉන්න ජාතියට කරන අසාධාරණයක් විදිහට තමයි අපිට දකින්න තියෙන්නේ ගරු ඇමැතිතුමනි ඔබතුමා ඉස්සරහට ගත්ත කකුලේ පස්සට අඩියක්වත් ගන්නපා හොඳ වැඩක් කරනකොට මඩ ගහනවා යම් කිසි විදියට ඔබතුමාට විවේචන කරනවා එව්වා ඔබතුමා ගණ්ඩ හිතට හයියක් ගණ්ඩ ඔබතුමාගේ පස්සේ හයියක් දෙන්න අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වශයෙන් අපි ඉන්නවා ඔබතුමා හොරෙක් නෑ වංචාකාරයෙක් නෑ මේ රටට මේ අඳුරලා දෙන වැඩපිළිවෙලට එයි මේ විරුද්ධ වෙන්නේ කියන එක හිතන්න අපිට දුකයි ඒ නිසා තමයි ගරු අගමැති රනිල් වික්‍රමසිංහ ඉන්දියා අගමැතිතුමාත් එක්ක සාකච්ඡා කරලා තව කොච්චර වැඩපිළිවෙලක් ලංකාවට ගෙන්නන්න පුළුවන් විදිහට සැලසුම් කරගෙන යනවා අපි ඉන්දියා රජවලට එංගලි දික් කරුවා නම් අපිට කොහොමද ඉදිරියේදී ඒ රජයේ ආධාර ගන්න පුළුවන් මේක ණයක් නෑ මේ වැඩපිළිවෙල ආධාරයක් මේ අය හිතාගෙන කතා කරනවත් දන්නේ මේ ණය අරන් මේ පළාතට වැඩපිළිවෙලක් කරන්න යනවා කියලා නෑ මේ සම්පූර්ණ ආධාරණයක් ආධාරය සද්දහක් අපි පොලිගවන්නත් ඕන්නේ ඒ වගේම අපි වාරික ගවන්නත් ඕන්නේ සම්පූර්ණ ආධාරයක් දෙනකොට අපි ඊයයට කොහොමද බාර අරන් කටයුතු කරන්න ඕනේ කියලා සමස්ත පාර්ලිමේන්තුවේ ඉන්න 225 දෙනා සලකීමක් විදිහට උදව් කරන්න ඕනයි මේ 225 දෙනා එක එක්කෙනා තමන්ගේ දේශපාල වාසි ගන්න මේ වාගේ හොඳ වැඩපිළිවෙල ගේනකොට අතුරුං කරවොත් මේ ආදරණීය ලංකාවම ඉන්න දෙකෝටි ජනතාවට කොහොමද අපි උත්තර දෙන්නේ ඒ වාගම අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ 750,000 මගේ ආදරණීය ජනතාව ඉන්නවා ඒ ජනතාවට මේ වාගේ දේවල් කරනකොට මේ ලංකාව පත් කරපු පාර්ලිමේන්තුවේ 225 දෙනා අතරදී අකුලං වෙනකොට ගමන් කරන මාර්ගයක් යනකොට බාධාවක් ඇති වුණොත් කොහොමද ඒ දුප්පත් දුකි ජනතාවට ගමන් කරගන්න පුළුවන් කියලා අපිට හිතන මාර දුකක් වෙලා තියෙනවා අපේ රටේ දැනට ආර්ථික වලින් මහ විශාල ප්‍රශ්නයකට මූණ දෙන්න වෙලා තියෙනවා මේ මූණ දෙන්න වෙලා තියෙන කාලේදී මේ වාගේ ආධාරයක් ගන්නකොට අපේ රටේ කොහොමද ඉදිරියට ගමන් කරන්නේ අද බලන ඩොලරක මිල කීයට ගිහිලා තියෙන්නේ කියලා කවුද ඒකට බාර පලි ගන්න ඕනයි පලි කියන්න ඕනයි මා ඇතුළු පාර්ලිමේන්තුවේ 225 දෙනා තමයි අනිවාර්යම අද ඩොලර් මිල 161කට ගියකට අනිවාර්යම වහා කියන්න ඕනයි අපේ අතරදී සාමනේ අපේ අතරදී සමය ගියනේ අපි හොඳ වැඩ පිළිවෙලක් ගෙනාවොත් ඒක කවුරු ගෙනාවත් අපිට වැඩක් නැහැ කොයි ඇමෙතුමා ගෙනාවත් වැඩක් නැහැ මේක හැම නැහැ අපේ කාලේ මේවා කරගන්න බැරි වුණා කොහොමද උඹලා කරන්නේ අපි එකට ඉඩ දෙන්නේ කියලා අනාවිශ් විදෙට යම් යම් චෝදනාව එන්නේ එන්නේ අපිට දකින්න පුළුවන් බලන සිංගප්පූර් ගිවිසුමගෙන අද ලෝකේ දියුණු වෙච්ච රට හැම එකම අපි බලනකොට ලෝකෙත් එක ගණඳුනු කරුවුත් විතරයි දියුණු ඉදිරි ගමනක් තියෙන්නේ එහෙම නැති වුණොත් ඉතියෝපියාව සෝමාලියාව තන්සානියා වගේ රටවල් විදිහට තමයි අපේ ලංකාව ගමන් කරන්න වෙන්නේ එදා සිංගප්පූර් අගමැතිතුමා අපේ ලංකා දිහා බලලා කිව්වා ලංකාව වගේ මම සිංගප්පූර් හදන්න ඕනේ කියලා. එබැයි කණගාටුවට කියන්න ඕනයි හද අපේ අගමැතිතුමා කියනවා සිංගප්පූර් විදිහට අපේ ලංකාව හදන්න ඕනේ කියලා. ගරු අගමැතිතුමනි කොහොම ගමන් ගෙවුත් මේ වාගේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න 225 දෙනා අතරදී සමගියක් නැත්තනම් මේ ගමන යන්න බෑ. මේ ගමන් කරනවා නම් මේ රටේ ඉන්න ජනතාව මහා විශාල විශ්වාසයකින් ඡන්ද දුන්නේ මේ 225 දෙනා ගිහිල්ලා තමන්ගේ ප්‍රශ්න නැති කරලා ආර්ථිකය ඉදිරියට ගමන් කරන්න ඕනේ කියලා තමයි ලොකු විශ්වාසකින් ඡන්ද දුන්නේ. නමුත් කොටසක් අතුරන් කරනකොට කවදාවත් ලංකාව ඉදිරි ගමනක් යන්න බෑ.
තව විනාඩි දෙකක් තියෙනවා.
එදා සිංගප්පූරු අගමැතිතුමාට ඒ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු දෙනාම උදව් කරවා. අද බලන්න මහදිර් මොහමද් 93 වයසෙන් ඇවිල්ලා ඒ පාලන කාලයේදී දුෂ්ටිත විදියට නාස්තියක් තිබ්බා. ඒ නැති කරගන්න ඕනේ කියලා මහදිර් මොහමඩ්ට ඒ ඉන්න රටේ ඉන්න ජනතාව සියලුම දෙනාම සහයෝගය දීලා පාර්ලිමේන්තුවේ ඉන්න අයත් අද දෙන එක අපිට බලන්න පුළුවන්. හැබැයි අපේ රටේ එහෙම නැහැ. අපේ රටේ ඊට පස්සේ වෙනස් වීමක් වෙලා යනවා. අපේ රටේ කවදාවත් හොඳ වැඩක් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ඒ නිසා මම ගෞරවණීය ඉල්ලීමක් කරනවා පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ මා ඇතුළු 225 දෙනාට ආරාධනා කරනවා. මේ ආණ්ඩුවේ අවුරුදු 3ක් ඉවරයි. තව ඉතුරු වෙලා තියෙන පොඩි කාලය තුළදී මේ රටේ ආර්ථික හදාගන්න අපි මේ හැක්කනම එකතු නැත්නම් අනිවාර්යම අපි මේ ඩොලර් එක මිලේ 161ක් නෑ 200ට එහා ගිහිලා තමයි අපිට නවත්තා ගන්න පුළුවන් විදියට තමයි අපිට දකින්න පුළුවන්. ඒ නිසා අපේ රටේ ආර්ථික හොඳ වැඩේ පුළුවන් කරගන්න ඕනයි. කෘෂිකර්ම අපේ රටේ කෘෂිකර්මට මුල්තැන දෙන්න ඕනයි. පිට රටවලින් නානායන අපනායන කරන අපේම රටේ කෘෂිකර්ම රටක් නම් මිරිස් එදා 1997 චන්ද්‍රිකා බණ්ඩාර මෙතිනිගේ ආණ්ඩුවට කලින් එතුමිගේ ආණ්ඩුවට කලින් එතුමි ජනාධිපති වෙන්න කලින් ඉන් ලංකාවේ ඉඳලා පිට රටවලට මිනිස් ආනායන කරුවා. නමුත් අද අපි පිට රටවල ඉඳලා මිරිස් වාගේ කෘෂිකර්ම වර්ගයේ සියලුම දේවල් අද ලංකාව ගෙන්නලා ඩොලරක දෙන එක අපිට දකින්න පුළුවන්. ඒ නිසා ගරු කතානායක උපකතානායකතුමනි අපේම රටේ නිෂ්පාදයක් කරගන්න පුළුවන් විදිහට මේ ආර්ථික වැඩි දියුණුවක් කරනවා නම් ඩොලර් වල අපි අඩු කරගන්නවා නම් අපේ කර්මාන්ත වැඩි කරන්න ඕනයි. කෘෂිකර්ම ආදායම වැඩි කරන්න ඕනයි. එහෙම වුණොත් විතරයි මේ ඩොලර් අද යන මිලේක අපිට පාලනයට කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් මේ ඩොලර් යන එක කාටවත් වළක්වන්න බෑ. ඒ නිසා නිෂ්පාදනය අපි වැඩි කරන්න ඕනයි. කර්මාන්තපුර වැඩි කරගන්න ඕනයි. කෘෂි නිෂ්පාදනය වැඩි කරගන්න ඕනයි. රටේ ඉඳලා යන මුදල් ප්‍රමාණය අපි ඩොලර් වල යන එක නවත්වා ගන්න ඕනයි. අපේ එදා අපේ දිවංගත ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා අපේ රටේ ගාමන්ටක හැදුවා. දුප්පත් ගොයි ජනතාවගේ දරුවන්ට රැකියාව ලබා දුන්නා. අද බලන්න අපේ ගාමන්ට ඔක්කොම වැහිලා යනවා. බංගලාදේශ අද ලංකාවේ ඉන්න ව්‍යාපාරිකයෝ මම මක්කම ගිය වෙලාවේදී බංගලාදේශයේ ම අපේම යාළුව අය කිව්වා අපි ඔබලාගේ රටේ කීප දෙනෙක් අපේ බංගලාදේශේ ඇවිල්ලා ගාමන්ටක අරන් ඇවිල්ලා වැඩ කරනවා කියලා. අපි ඒ වාගේ වැඩවලට අවසර හදලා දෙන්න ඕනයි. එහෙම නැත්නම් ඩොලර් යන එක අහන්න දෙයක් නැහැ. එයි අපේ කතානායකතුමනි ඒ වාගේ වැඩේ පිළිලා අපි කරන්නේ නැතුව ඉන්නේ. අපේ ගරු අගමැතිතුමාගවත් අගමැති අපේ ජනාධිපතිතුමාගවත් අපේ කැබිනට් ඇමතිවරුන්ගෙත් අපි ඉල්ලීමක් කරනවා විපක්ෂයට බය වෙන්නපා. ඒ අය කේ ගහයි, ඒ අය කතා කරයි, හොඳ වැඩේ පුළුවන් ගේන්න. එදා ජේ.ආර්. ජේවර්ධන ජනාධිපතිතුමාටත් මේ වාගම හිටියා. ප්‍රේමදාස මහත්තයාටත් ඒ වාගම හිටියා. එතනින් පස්සේ ආපු සියලුම මේ ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න අයත් එදා හිටපු මහින්ද රාජපක්ෂ මහත්තයාටත් එහෙම කතා කරුවා. නමුත් මොනවද වෙන්නේ? ඒක ගණන් ගන්නපා. අපි ගමන අපි යන්න ඕනයි. කවුරු කිව්වත් අපි ගණන් ගන්න නැතුව අද තියෙන ප්‍රශ්න තමයි ඩොලරක වැඩිවීම. ඒව නවත්තා ගන්නවා නම් අපේම රටේ අපි නිෂ්පාදන වැඩි කරන්න ඕනයි.
අවසාන කරන මන්තුමා
විනාඩියක් දෙන්න. නිෂ්පාදන කරනවා නම් අපේම රට නිෂ්පාදන වැඩි කරලා ඩොලරක මිලේ අඩු කරගන්න ඕනයි. ඒ වගේම අපේ ගරු අරසද සිල්වා ඇමතුමනි ඔබතුමා බය වෙන්නපා. උදේ ඉඳලා අහගෙන හිටියා, මඩ ගැහුවා, ඒ මඩවලට උත්තර දුන්නා. මේ වැඩපිළිවෙල මේ රටට කරන ලොකුම පිනක්, පින්ගත්තු වැඩක් තමයි ඔබතුමා කරන්නේ. මේ දුප්පත්ම දුකි ජනතාවට කරන ලොකු පිනක්. ඒ වගේ මගේ ආදරණීය අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ ඔබතුමාට කිව්වා ආසන 7ටම අපිට බොහොම අඩුපාඩුවක් තියෙනවා ඔබතුමා කොළඹට නුවරට ඒ වාගම ඔබතුමාගේ පළාතවලට වාගම අපි ආදරණීය අනුරාධපුර දිස්ත්‍රික්කයට වැඩිම සැලකිල්ලක් කරන්න ඒකට හේතුව තමයි කිඩ්නි ලඩ්ඩු ඉන්නවා 25000ට වැඩිය විශේෂම පදවිය මදවච්චිය කැපිදිගොල්ලාව රඹාව ඒ වාගම තන්ත්‍රිමලේ යානෝය මේ පළාතවල ඉන්න හොස්පිටල් වල බොහොම අඩුපාඩු තියෙනවා ඔබතුමාගේ සැලකිල්ල විශේෂ විදියට සැලකිල්ල මේ අඩුපාඩුව බොහොම ඉක්මනින් නිවැරදි කරලා දෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා අන්තිමේදී කියන්න පුළුවන් ඉන්දියාව අගමැති මෝඩි අගමැතිතුමාට අපේම රටේ අගමැති අපේම අගමැති ගරු රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාට ඔබතුමාට දිස්සූති කියමින් මම සමු ගන්නවා
ගරු නියෝජ්‍ය කාර්යක සභාපති අඩේකල නන්ද මැතිතුම ඔබතුමාට විනාඩි 5යි
நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே நீங்கள் பிரதி சபாநாயகராக வந்ததை விட்டு முதலில் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் என்று குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்த ஆம்புலன்ஸ் சேவையை ஒரு சட்டமூலமாக்குகின்ற பொதுவாக இந்த நாட்டிலே ஆம்புலன்ஸ் சேவையை சட்டமூலமாக ஆக்குகின்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த வடக்கு கிழக்கிலே கூடுதலாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் காரணம் இன்றைக்கு பார்த்தீர்களென்றால் மாரடைப்பால் மரணமாகிற ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது இன்னும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட போருக்குள் இருந்த பிரதேசம் என்ற படியால் அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அல்லது மக்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு அவர்களுடைய உடல்நிலை எங்களுடைய பிரதேசத்திலே இந்த வருத்தங்கள் திடீர் திடீரென்று வருகின்ற சூழல்கள் காணப்படுகிறது அந்த வகையிலே இந்தியாவின் உதவியோடு செயல்படுத்தப்படுகின்ற வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேசமான வன்னி பிரதேசத்திலே இந்த சேவை நீங்கள் தொடர இருக்கிறதை எண்ணி நாங்கள் வாழ்த்துகின்றோம் இருந்தாலும் இந்த விடயங்கள் சாதாரண கிராமப்புற மக்களிடமும் சென்றடைய வேண்டும் நகரப்புறத்தில் இந்த நிலவரம் இருக்கக்கூடாது எங்களுடைய கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்பது மிகவும் இன்றியமையாத விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்தியதை எண்ணி நாங்கள் நன்றி சொல்கின்றோம் குறிப்பாக கிராமப்புறங்களிலே இந்த சேவை இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த தெரிவு ஓட்டுநர் டிரைவர்ஸ் தெரிவு என்பது நியாயமான முறையிலே ஒரு இன்டர்வியூ வைத்து அவர்களை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் என்ற படியால் சரியானவர்களை தெரிவு செய்து இந்த விடயத்திலே உங்களுடைய சேவை இந்தியாவிலே இது முதன்மைப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய விடயம் மிக முன்னேற்றகரமாக அங்கு அந்த ஏழை மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஏழை மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அதே நிலையிலே இந்த சர்வீஸ் என்பது எங்களுடைய பிரதேசத்துக்கும் நீங்கள் கொண்டு வருவதை எண்ணி நாங்கள் உண்மையிலே அந்த மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக தேவையான விடயம் எங்களுடைய பிரதேசத்தில் அந்த வகையில் உங்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைவிட எங்களுடைய நாடாளுமன்றத்திலே 35 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி சென்றவர்களுடைய பேரை அவர்களுடைய சேவை உண்மையிலே மிகவும் அளப்பெரியது அந்த வகையிலே திரு ரஞ்சன் பத்திநாதர், செல்வி ரஞ்சினி ஜனமன் ஆகியோருடைய சேவை. அடுத்ததாக இந்த உணவு வழங்கல், வீடு பராமரிப்பு திணைக்களத்தின் பணியாளராக கருமாற்றிய திரு சுரேன் பெரேரா அவர்கள் இறந்தாலும் அவருடைய சேவைகள் உண்மையிலே எங்களுடைய நாடாளுமன்றத்திலே மிக அளப்பரிய சேவையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் சேவையாற்றி சென்றாலும் இப்பொழுது ஆரம்பிக்கின்ற அந்த புது வாழ்க்கை என்று நான் சொல்ல முடியும். அந்த வகையிலே அவளுடைய அந்த புது வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து நிற்கின்றேன். எனவே இந்த எங்களுடைய நாடாளுமன்ற குடும்பம் அதிலே சேவையாற்றுகின்றவர்கள் மிக அர்ப்பணிப்போடு சேவையாற்றுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் இழைப்பார்கின்றவர்கள் உண்மையிலே நாங்கள் பாராட்டியாக வேண்டும். அந்த வகையிலே இது உழைத்தவர்களை நாங்கள் பாராட்டி நிற்கின்றோம். பிரதி சபாநாயகர் உட்பட எங்களுடைய சபாநாயகர் சார்பாகவும் இந்த இவர்களுக்கு நாங்கள் பாராட்டையும் அவருடைய எதிர்காலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. கரு சந்திம கமகே மந்திரித்தும் அமது பார்வை நன்றி. ஹாயாய்
முலாசுனுடைய நியோஜ கதாநாயக துமணி அதுதினே நியமித்த கடிதோலின் சிராபத்து வாக்கியபானத்தை அடுத்து ரா போதல் கிரிமே காசுவ பலபத்து காசு அடுக்கல் அதீனம் மேகதி அப்படி தக்க உதயந்தான் விபக்ஷே வந்தோரு மேகன பொம கக்குமகிமித்து கதா கண்ணோம் மதக்கல்லது என்னடோனே அப்படி மே ராக்கியான கிருத்திமராணமே எதுமல்லாக்கு காலே ரஜுமே காலே மேராட்டே கிருத்திமரா கல்ல நிஷ்பாதனை கல்ல போதா கல்ல அப்படிதாக்கு வளர்ந்து போட்டு தானோ ஏவோ பானை கண்ட ஜனதா வடிகால் ஜீவாத்துனே எங்கட அந்திம நமக்கு ததுனா அத்தீட்டி ஆக்கிய அத்தீட்டி ஆக்கியான்னு எங்க இப்போ பொண்ணு இட்டி அதுனா மிரண்டு வள எந்தமாக்கு பொண்ணு ஏஜா ஏ வகே மத்பன் மேராட்டு அந்துநாதி பூத்தி வைத்தமாய் அது மே சம்பந்தேன் பொம்மை கணக்காட்டும் கதாக்கிறான். எவ்வகையும் சுவசிர கிளண்ட சேவைய ஆரம்ப கல்ல மேன கூட அவரு திகக்கால கதவில் அத்தீனோ ரோகியின் ஹத்தநாமதாக ஆசனப்பமான சேவை லபலத்தில் அத்தீனோ விருத்தபக்ஷ மந்தித்துமல்ல ததவள விதியில் மிக விவேச்சனைக்கிறா இந்தியாவில் அங்கா ரோவல் ஆக்கிரமணிக்கிறன பேசுவா ரோவல் காரியமண்டலமேட்டு விருத்தோ கடித்துக்கிறா புத்திமத் சமாஜிகளுக்கேன வைத்தரும் போவோம் எங்கட விருத்தணும் அபை அதே சிலும் தேவல் ஹோதலகி இல்லை தீனம் அது முழு ரட்டம பிரியாரன் தீனமா சுவசரிய பூர்வ பிரதிகார கிளன்றது சேவை ஆறா விஷால சேவையாக சிதுவின அது அமும் அதுமும் பிரியாரன் தீனம் மூலியமாக ரத அசுவாட்டகையும் பட்டங்கத்த மே வியாபார மில்லியன அமெரிக்கண்டோல் மில்லியன ஹத்தை தசம் பாய் பாக் வீதங்கள்ல ஆதாரவதி லபாகின படங்கத்த வியாபார அது முழு ரட்டையும் வியாப்தி வெமிஞானோம் ஏ வகையமா எதா இஎம்ஆர்ஐ ஆயத்தினை தம்மே சேவா சபைவு எதா கியூவா மே கிளான்ற சேவை அதில் வைத்திய சேவைய ரோவல் சேவைய இந்தியாவோட அத்பத்கரகான் வகையில ஹபை அவசாண்டம் கதவுனே சிவசரிய பதனம ஸ்தாபனம்னாட பாசே இஎம்ஆர்ஐ ஆயத்தினை சேலும் வத்கம் டிக சிவசரிய பதன பூஜைகள் அதிகம் இக்னிசா அது அப்படி அண்ணோனே ஆண்டு பக்ஷ வசேன் அது மே யாபாலன் ராஜேன் மே பிரதிபாத்தி சலசும் அது இன்னும் விபக்ஷ உதிரி ஹிதாகண்ண பரி சலசும் பாட பத்திரா தீரும் துரகதன அமத்தும் பன்லட்சம் அத்தனவதாக கூட ஹத்தனவதாக சேவை சபையினோம் இவ்வகையமாக துரகதன அமத்தும் லபில தப்பர் ரேக்க கதிரத சீட்டு அணு நம அணு அட்டாய் தசம நமைக்கட்ட பிரச்சார தக்குவல் அதிகனும் எவ்வகையும் தினகட்ட ரோகி நகசி அத்தபா பிரமாணே கரணும் எவ்வகையமா துரகத்தின அமுத்துமா லபலதியில வினாடி தொலாய் தசம ஹை பாக்கத்துலத அதாளஸ்தானேட்ட கிளன்றத்தை சேர்ந்து வேணும் எவ்வகையமா மே சேவைய எனக்கு என்ன கொட்ட மே கலாட்ட வேலாவட்ட வடக்கிறான்னு பாரி ආයතන තියෙන රටක් විදිහට සැලකෙන අපේ රටේ මේ ගිරාමිණ සේවය මගින් ඔප්පු කළා බැනලා තියෙනවා. දුරකථන අධිමතුම දැනුම් දුන්නාට පස්සේ විනාඩි 12යි තප්පර 50ක් ඇතුළත අදාළ තැනට සේන්දු වෙලා රෝගියව ලබා ලෝකියව ගිලන් රජයට නංවා ගන්නවා කියන කරුණ අද වෙනකොට සාති කළා තියෙනවා. ඒ වගේම මම විශේෂයෙන්ම සතුටු වෙනවා ගිලන් රජ 209ක් ඉදිරියට ලැබෙන්නට තියෙනවා. ඇමරිකන් ඩොලර් මිලියන 15.02 පරිත්‍යාග වශයෙන් ඒකම අපි බලාපොරොත්තු වෙනවා. මේනකොට අනිකුත් රටේ අනිකුත් 36ක මේ කටයුත්ත ක්‍රියාත්මක වීමට ආරම්භ කළා තියෙනවා. ඒ වගේම අන්ඩාත්ම දිස්ත්‍රික්ක ගත්තම පෞගේ දවස්වල මේ සුවසිර ගිරණ සේවාට රේදුරුන් ඒ වගේම වෛද්‍ය සහායකවරුන් බඳව ගැනීම කරා. විශේෂයෙන්ම විද්‍යා විෂයන් S3කට වැඩි ප්‍රතිඵල තියෙන උසස් පෙළ ආධාරපු කාන්තාවන් සහ පිරිමිලමුන් මේකොට 36 දෙනෙක් අන්ඩාත්ම දිස්ත්‍රික්කෙන් තෝරගෙන තියෙනවා. ඒකෙන් පළවෙනි හතර පහ දෙනා මේනකොට ඉන්දියාවේ මාස දෙක පුහුණු වීමට යවලා තියෙනවා. ඒ නිසා අද මේක ගිලන් සේවයක් පමණක් මේ රැකියා ලබා දීම අවස්ථාවක ඉදරන්නේ මේ විශේෂඥ දැනුම ලබා දෙන විදේශීය පුහුණුවීම් වලට යොමු කරන ආයතන බඩට පත් වෙලා තියෙනවා. අපිට මතකයි මාගම්පුර වරායි සිද්ධිය, අපිට මතකයි ඒ වගේම දක්ෂිණ ආර්ථික කේන්ද්‍රයේ මුල්ගල් තිබ්බ අවස්ථාව. ඒ අවස්ථාවල ආණ්ඩුවට විරුද්ධ උද්ඝෝෂණ කරන්නට ආපු අපේ උදයගම්මන්පිල වගේ මැතිමල පිටිපස්සේ රැවටිලා හැංගිලා ආපු උදවියත් මේ අවධානමට ලක් වුණාම ඒකටත් පිටි උනේ මේ ඉන්දියානු ගිලන්ඩර් සේවය කියන එක මම මතක් කරන්න දෙන්න ඕනේ. ඒ වගේම අද අපිට විශාල ප්‍රශ්නයක් වශයෙන් අනුරාධපුරේ තියෙන CKDU ප්‍රශ්නය. ඒ වගේම අපි මේකට නිදන්ගත ගොක්ගොඩ රෝගය කියලා කියන්නේ. මේනකොට යාපාලන ආණ්ඩුව යටතේ පදවිය ඒ වගේ මැදවච්චි අනුරාධපුර කියන රෝවල් තුනේම මේනකොට ප්‍රතිකාර වගේම රුධිර කාන්තිකරණය කරනවා. මේනකොට අනුරාධපුරයට අමතරව කැබිදුගොල්ල රෝහල මූලික රෝහල බවට පත් කරන අවශ්‍ය කටයුතු කරමින් පවතිනවා. ඒ වගේම කැකිරාව රෝහල මූලික රෝහල බවට පත් කරන අවශ්‍ය කටයුතු කරමින් පවතිනවා. ඉදිරියේදී හබන් රෝහලත් අපි තුන්වෙනි ශ්‍රේණි රෝහලයේ සිට අපි දෙවෙනි ශ්‍රේණි රෝහල බවට පත් කරන අවශ්‍ය කටයුතු කරමින් සිටිනවා. අපේ අදටත් මේ රටේ ගිලන් රථ සේවයේ ගිලන් රථ රෝහල්වල ගිලන් රථවල විශාල අංගයක් තියෙනවා. අපිට මතකයි ඒ කාලේ කෑලි යලියල දුවන ගිලන් රස සම්බන්ධයෙන් අපි වලත් සභාව ඉන්න කාලේ 2012 අපි ප්‍රශ්න කරාම කිව්වේ ඒවට දෙන්න වාහන නැහැ කියලා. හැබැයි ඒ කාලේ බේබ් මහත්තුරුන් රේස් පදින්න වාහන ගේන්න සල්ලි තිබුණා. ඉස්පිරිතාලේට ගිලන් රථයක් ගේන්න සල්ලි තිබුණේ නැහැ. අපි මතක් කරලා දෙන්න ඕනේ විපක්ෂයට අපි ඉස්පිරිතාල වලට විතරක් නෙමේ සාමාන්‍ය ජනතාවට ත්‍රිවිල් එකේ බේත් ගන්න යනවා වෙනුවට ත්‍රිවිල් එක ඉස්පිරිතාල යනවට වෙනුවට ගිලන් රථ ලබලා දෙනවා. මේ මේ රටේ ජනතාවගේ සුවපහසුතක. ඒ නිසා අද වෙනකොට මේ ආණ්ඩුව විසින් කළා තියෙන කාර්යභාරය ජනතාව අතර කියපු කෙනෙක් පශ්චාත් තියෙනවා. මේක තේරුම් ගන්න බැරි ප්‍රශ්නයක් තියෙනවා මේ රටේ ජනතාවට. හැබැයි අපි ආණ්ඩුවක් විදියට අපේ කාර්යභාරය අවුරුදු තුනක් ඇතුළත සැලකිලිමත් මට්ටමකින් ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. අපිට අවුරුදු තුනක් ඇතුළත සිළුම් දේවල් කරන්න බැරුව පිළිගන්නවා. හැබැයි සැලකිලිමත් මට්ටමෙන් ක්‍රියාත්මක වෙනවා. අපි විශේෂයෙන්ම නිදන්ගත වග රෝගීන් කතා කරද්දී මට මතක් වෙනවා රාජාංගනේ ජල ව්‍යාපෘතිය යෝජනා කරේ අපේ ආණ්ඩුවේ නෙමේ රාජපක්ෂ මහත්තයාගේ ආණ්ඩුවේ යෝජනා කරේ. අපි පළාත් සභාව ඉන්න කාලේ යෝජනාව ආවේ. මේ යෝජනාවට විරුද්ධව අපි කතා කරාම අපිට ගුව මිනිස්සුන්ට වසර බොන්න දෙන එකට විරුද්ධ වෙන අමුතු විදිය ජාතියක් කියලා. හැබැයි අදාපි ඒක ක්‍රියාත්මක කරගන්න උත්සාහ කරද්දී රාජපක්ෂවරුන්ට ඒ ක්‍රියාත්මක කරන සල්ලි නැති වෙලා අන්තිමට ව්‍යාපෘති අත්හැරලා දැම්මා. ඉතින් අපි ඒක ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ කරද්දී අපි ඒ සඳහා ප්‍රතිපාදනයෙන් කරන්න පටන් ගත්ත ප්‍රතිපාදනයෙන් කරාට පස්සේ මේක චීන සමාගමගේ කතන්දරයක් අල්ලගෙන විකෘති විරෝධයක් මාවල පාලා ඒ කටයුත්ත අද කඩාකප්පල් කරලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ අද විශාල ප්‍රශ්නයක් වෙලා තියෙන මේ වග්ගර රෝගය දුරු කරන්න නම් අනිවාර්යෙන් පානීය ජල සැපීම තියෙන්නට ඕනේ. පිරිසිදු පානීය ජල සැපීමක් තියෙන්නට ඕනේ. මේනකොට කනදරාව එවගේම පදවිය එවගේම දමුල්ල විසල් දමුල් යෝජනා ක්‍රමය එවගේම අවසාන එක තමයි ඔය රාජාංගනේ ජල ව්‍යාපෘතිය වෙනකොට අනිකුත් සියලුම ව්‍යාපෘති ආරම්භ කරලා තියෙනවා රාජාංගනේ විතර කණකෝක හදලා තියෙනවා
තව විනාඩියක් තියෙනවා ඔබතුමාට
අපි ඒ වගේම යෝජනා කරා එදා නීලබැම්ම අනුරාධපුර දිස්ත්‍රික්ක අවසාන කෙළවර පුත්තලමට මායිම නීලබැම්ම ව්‍යාපාරය අරත් මේ කලාවේ අරස් කළා එන වතුර ජල ජල ජලාශයක් නිර්මාණය කළා ඒ අර කැබි නොච්චියගම් පැත්තෙන් අනුරාධපුර පැත්තට රාජාංගනේ තමුත්තේගම් පැත්තට පානීය ලබ ලබලා දෙන්න අවශ්‍යයි කියන අද වෙලා තියෙන්නේ ව්‍යාපාර ආණ්ඩුවට සල්ලි ආවට ව්‍යාපාර ආණ්ඩුවට මේ දැක්ම තිබුණට මේ රටේ ජනතාව තාමත් රාජපක්ෂ වහල් යුගයට යොමු වීම අපිට නවත්ත ගන්න බැරි වෙලා තියෙනවා අපි බෝඩ්ලලි ගන්න නැති පළ විභාග අපි රාජ්‍ය මාධ්‍ය ආයතනය රජයට කඩේ යන මට්ටමට නොගෙනෙන එකේ බල විභාග අද අපි භුක්ති විඳින්න තියෙනවා ඒක නිසා මේ රටේ ජනතාව සුවපත් කරන්න අපි අද ව්‍යාපාර ආණ්ඩුව අද විපක්ෂයේ ඉන්න ග්‍රහණයට අවශ්‍ය වෙලා තියෙනවා විපක්ෂයේ එදා තමන්ට යමක් කරගන්නට මුදල් තිබිච්ච නැති උදවිය අද අපේ ක්‍රියාකලාපය අපේ වැඩපිළිවෙල අවුල් කරනවා අද පාර්ලිමේන්තුව පස්සේ අමතා විරෝධතා එදා විරෝධතා කරා නම් යන්න වෙන්නේ මිරිපෙට්ටියේ අපේ ඒකම මතක් කරන්න ඕනේ හලාවත සිද්ධිය කරුණාගේ සිද්ධිය රතුපත්ත සිද්ධිය අවස්ථාවේදී දානමය අනුව ගිලානත සේවය තිබුණා නම් අවම වශයෙන් මේ මරණ පහෙන් අයෙන් එකක්වත් බේරගන්න තිබුණා අපිට එහෙම තත්ත්වයක් තිබුණේ නැහැ රෝහල් වලට බාරගෙන ප්‍රමාද කරලා ඒ තුලින් රෝගී වෙඩි වැදිච්ච කීපදේ මනුමුටපත් වුණා ඒ වගේ කාලකන්ණි යුගයේ හිටපු මේ රට අද අපි යහපාලනයට ගෙනවට යහපාලනේ ප්‍රයෝගී කරමින් පාරණ බැල උද්ඝෝෂණ විරෝධතා කළා මේ රටේ එන ආයෝජකයන්ට පෙන්නනවා මේ රට ආයෝජකිනු සුසු රටක් නෙමෙයි මේ රට ආයෝජන කිරීමට තියා මේ රටේ රාජ්‍ය පරිපාලනය එම සිවිල් නීතිවත් ක්‍රියාත්මක නොවන රටක් බවට ඔප්පු කළා වෙන උත්සාහ කරනවා
අවසන් කරන්න මන්ත්‍රී
ඒක නිසා මම අවසාන වශයෙන් කියනවා දිගින් දිගටම යහපාලන කරපින්නගෙන මෙහෙම ගියොත් නම් අපිට මේ රටේ ආයෝජක කියන හම්බෙන්නේ ඒක නිසා ඉස්රෝ අවුරුදු එකමාරවත් මේ යහපාලන සම්බන්ධයෙන් දෙවරක් හිතන්න සිද්ධ වෙනවා කියලා ප්‍රකාශ කරන මන් ඉන්නවා
ඉස්සෙල්ලා බොහොම ස්තුතියි Honorable Mansoor, you have 6 minutes.
Bismillahir Rahmanir Rahim. Sabeke Talamidangandra Piradi Sapanayar Avargale Inda Sandarbathile Miga Mukkiyamana Vidayamondrai Inda Sabeyile Pesuvadharku வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுகாதார சேவையை ஒரு வகையிலே மேம்படுத்தும் முகமாக மிக முக்கியமான ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டு அது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இவ்வாறு பல்வேறு சேவைகள் தொடர்பாக இன்னும் பல்வேறு சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த சபையிலே ஒவ்வொரு நாளும் விவாதித்து கொண்டிருக்கிறோம் சட்டங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பல்வேறு புதிய சேவைகளையும் மக்களுக்கு ஆற்றுவதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கௌரவ பிரதி தவிசாளர் பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த சபையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புவதெல்லாம் இவ்வாறு புதிய சேவைகளை ஆற்றுவதற்கு முன்வரும் நாம் மக்களுக்கான அடிப்படை உரிமை விடயங்களிலே எந்த பாகுபாடுமில்லாமல் நடைமுறைப்படுத்துவதை நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டிய தேவை கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த ஆட்சிக்கு வாக்களித்த மக்கள் குறிப்பாக முஸ்லீம் மக்கள் பல்வேறு வேதனைகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரித்ததிலே எந்த அர்த்தமும் இல்லை என்று அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் நீண்ட காலமாக குறிப்பாக யுத்தம் முடிவடைந்த உடனே அவர்கள் சந்தித்த அல்லது அவர்களுக்கு நேர்ந்த நிர்கீதியான நிலைமைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்பி இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை இழந்த நிலையிலேயே இன்னும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வன பாதுகாப்பு திணைக்களம், வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் என்று சகல திணைக்களங்களும் அந்த திணைக்களங்களினூடாக மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு அப்பால் அப்பாவி முஸ்லீம்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நிலைமை இன்னும் நீடித்து கொண்டே இருக்கின்றன. அண்மையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட போது அதனை தோற்கடிப்பதற்கு தேவைப்பட்ட ஆதரவை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் தலைமையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு சந்தித்து அந்த பிரச்சனைகளை முன்வைத்து தீர்த்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதற்கான வாக்குறுதி அளித்தும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து தருவதாக இன்னும் இல்லாமை ஒரு துரதிருஷ்டவசமான கண்டிக்கத்தக்க விடயமாக நான் சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ பிரதி தவிசாளர்களே, பிரதி சபாநாயகர் அவர்களே, இவ்வாறான மிக பாரதூரமான அடிப்படை உரிமைகளை இன்னும் உறுதி செய்ய முடியாமல் தங்களுக்கே உரித்தான உரிமைகளை அனுபவிக்க முடியாமல் இன்னும் சிறுபான்மையின மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிறுபான்மையினர் என்ற குற்றத்திற்காக அந்த அதே ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் இன்னும் பல்வேறு கோணங்களிலே மீறப்படுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே காணப்படுகிறது. முஸ்லிம்கள் என்பதற்காக எந்த தகுதி வாய்ந்த உத்தியோகத்தர்கள் இருந்தும் அவர்களை ஒரு மாவட்ட அதிகாரியாக ஒரு மாவட்ட செயலாளராக நியமிக்க வக்கில்லாத ஒரு அரசாங்கமாக, தைரியம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே விசேட தரமுடைய நிர்வாக எஸ்எல்ஏஎஸ் அதிகாரி ஒருவர் மத்திய பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் கிழக்கு மாகாணத்தை அனுப்பி வைக்கப்பட்ட போதும் 2 மாதங்களாக அவருக்குரிய சரியான தகுதியுடைய இடம் மறுக்கப்பட்டு அவரை விட தகுதி குறைந்த கனிஷ்ட ஒரு உத்தியோகத்திற்கு அந்த மாகாணத்திலே பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளராக ஒரு கனிஷ்ட தரம் 3 சேர்ந்த ஒரு அதிகாரி இருக்கத்தக்கதாக திருமதி ஜலீல் என்ற விசேட தகுதியுடைய ஒரு அதிகாரிக்கு அந்த இடத்தை பெற்றுக் கொடுக்காமல் 2 மாதங்களாக அவரை தனிமைப்படுத்தி மிக மோசமாக நடாத்துகின்ற நிலைமை கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகிறது. இவ்வாறு தன்னுடைய தகுதியும் உரிமையும் இருந்தும் சிறுபான்மையினர் என்ற காரணத்திற்காக மறுப்படுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே இன்னும் சிறுபான்மையினர் என்பதற்காக அவருடைய உரிமையான காணிகள் உரிமை பத்திரங்கள் இருந்த போதும் அவர்களுக்கான வேளாண்மை செய்கின்ற அந்த அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே இந்த அரசாங்கத்திலே 3 மாதங்கள் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கும் அப்பால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நல்ல அரசாங்கம், நல்ல ஆட்சி என்று நாங்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த தகுதியுமே இந்த அரசாங்கத்தை நல்லாட்சி என்பதற்கு இருப்பதாக இல்லை என்பதை சொல்லுவதற்கு நான் கூசவில்லை. மிக தைரியமாக இந்த சபையிலே நான் கூற விளைகின்றேன். ஆகவே இந்த நாட்சியை இருக்கிற இதர காலத்துக்குள்ளே நல்லாட்சியாக உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் நிச்சயமாக மீறப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் காணி விடயங்களிலே மீறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் முஸ்லீம்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற, அதுவும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற சகல காணி பிரச்சனைகளையும் மிக துரிதமாக இந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்ய விரும்புகின்றேன். அதே போன்று எந்த பாகுபாடும் இல்லாமல் தகுதியானவர்கள் தகுதியான இடங்களிலே நியமிக்கப்படுகின்ற நிலைமையை நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்திலே தகுதி கொண்ட அந்த அதிகாரி ஓரம் கட்டப்பட்டு அவரை விட மிக கனிந்த, மிக குறைந்த தகுதியுடைய கனிஷ்ட தரத்துடைய அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளர் பதவியை அங்கே 2 மாதமாக மறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தகுதியுடைய திருமதி ஜலீல் அவர்களுக்கு, விசேட தகுதியுடைய அந்த திருமதி ஜலீல் அவர்களுக்கு வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அல்லது இந்த அரசாங்கம் நிச்சயமாக நல்லாட்சி என்ற வசனத்தை பாய்ப்பிற்கு முன்வரக்கூடாது என்பதையும் இவ்வாறான நியாயம் தொடர்ந்தும் மறக்கப்படும் பட்சத்திலே இந்த அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற சகல ஆதரவையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நிச்சயமாக வாபஸ் தர வேண்டும் என்ற விடயத்தை இந்த சபையிலே கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. ஆனரபிள் ஸ்ரீநேசன், யூ ஹேவ் 10 to 20 minutes.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தின் கருப்பொருளாக மதுவரி கட்டளை, மதுவரி சட்டம் மூலம் அறிவித்தல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டளை சட்டம் தொடர்பான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவை தொடர்பான எனது கருத்துக்களை இந்த சபையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக மதுவரி சட்ட அறிவித்தல் என்கின்ற விடயத்தில் மீது எனது கருத்துக்களை குவிக்க விரும்புகின்றேன். உண்மையில் மதுவரி தொடர்பாகவும் மதுவரி சட்டங்கள் தொடர்பாகவும் அதன் கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் பல விவாதங்களை நடாத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த மதுவரி சட்ட அறிவித்தல் விடயத்தில் நாங்கள் இரண்டு விடயங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு விடயம், இந்த மதுவினால் எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் என்கின்ற புறவயமாக தெரிகின்ற ஒரு விடயம், அதேபோன்று இந்த மதுவினால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய அகவயமான விடயங்கள். நாங்கள் பெரும்பாலும் புறவயமாக தெரிகின்ற வருமானத்தினை, வரி மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை பற்றி நாங்கள் சிலாகித்து பேசுகின்றோம். ஆனால் அகவயமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் பற்றியும் மனித வளங்கள் மலினப்படுத்தப்படுகின்ற விடயம் பற்றியும் நாங்கள் ஆராய்வது குறைவாக இருக்கின்றது. உலகத்திலே பல்வேறுபட்ட வளங்கள் காணப்பட்டாலும், பௌதிக வளம் என்று சொல்லலாம், மனித வளம், நிதி வளம், கால வளம், தகவல் வளம் என்றெல்லாம் பல வளங்களை நாங்கள் பாகுபடுத்தி கொண்டு செல்லலாம். இந்த வளங்களிலே மிக உயர்ந்த உயிர்ப்பான ஒரு வளமாக இருந்து ஏனைய வளங்களை இணைப்பு செய்து ஒரு அபிவிருத்தியை கொண்டு செல்லுகின்ற வளமாக இருப்பது மனித வளம். இந்த மனித வளத்தை எந்த அளவுக்கு இந்த மது பாதிப்புக்குள்ளாக்கின்றது என்ற விடயத்திலே நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டில் இந்த மது விடயம் சம்பந்தமான அந்த அம்சத்தில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது நான் சொன்னது போன்று புறவயமாக வெளிப்படையாக இந்த மதுவரி மூலமாக எங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பது போன்று தெரிந்தாலும் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தாற்பரியங்கள் பற்றி நாங்கள் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். அதாவது இப்போ ஆட்சி செய்த மேற்குலகத்தவர்கள், அதாவது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் காலத்தில், இந்த குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மதுசார பழக்க வழக்கங்கள் எமது தோட்டப்புறங்களிலும் அல்லது பின்தங்கிய பிரதேசங்களிலும் இவற்றை அறிமுகம் செய்து வைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். அதாவது ஒரு சமூகம் விழிப்படையாத சமூகமாக தொடர்ந்தும் அடங்கி கிடக்க வேண்டும் அல்லது அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் ஒரு பிற்போக்குவாத அடிப்படையில் அடங்கி கிடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது சம்பந்தமான பாவனை அல்லது மது சம்பந்தமான அறிமுகம் என்பது மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தான் கிராமப்பகுதிகளிலும் கூட தொடர்ந்தும் விவசாய தொழிலாளர்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கும் அவர்கள் வளர்ந்து செல்லாமல் ஒரு வசதி படைத்தவர்களாக வராமல் இருப்பதற்குமாக அந்த காலத்தில் நிலப்பிரபுக்கள் அல்லது நிலச்சுவாந்தர்கள் இந்த மதுப்பாவனையை விவசாயிகள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விவசாயிகள் அல்லது தொழிலாளிகள் தொடர்ந்தும் ஒரு வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த மதுசாரம் அல்லது மதுப்பாவனை அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு முற்போக்கான அரசாங்கம், இந்த சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசாங்கம் அல்லது நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற அரசாங்கம் இந்த மதுசார விடயத்தில், மது உற்பத்தி விடயத்தில், மதுப்பாவனை விடயத்தில், மது பற்றிய விளம்பரம் பற்றிய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி நான் வலியுறுத்துகின்ற விடயம், இந்த மதுப்பாவனை தான் குற்றச்செயல்களை அதிகரிக்கின்ற ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது. அநேகமான குற்றச்செயல்கள், சமூக விரோத செயல்கள் அல்லது காட்டு மிராண்டித்தனமான செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பாக நாங்கள் அந்த விடயத்தை நிகழ்த்த செல்லுகின்றவர்கள் அநேகமாக மது வருந்துகின்றார்கள் அல்லது மது பாவனைக்கு உள்ளாகின்றார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அநேகமான குற்றவியல் சம்பந்தமான விசாரணைகளின் போது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்கு கூட மது பாவித்தமையால் அல்லது மது பிரயோகம் காரணமாக தங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கின்றன. எனவே மது சம்பந்தமான பாவனையில் மது பாவனையில் மது சம்பந்தமான அரசின் செயல்பாடுகளில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும், கட்டுப்பாடுகள் செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வருமானத்தை தருகின்ற ஒரு உபாயமாக மது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்கின்ற போது நிச்சயமாக மறைமுகமான தாக்கத்தின் மூலமாக அகவயமான தாக்கத்தின் மூலமாக எமது மனித வளங்கள் ஒரு மலினப்படுத்துகின்ற வளமாக மாறுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த மதுசாரம் பற்றிய விடயத்தில் மிகவும் கவனமாக செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிர்கதியான நிலைக்குள் அரசு இருக்கின்றது. அதேவேளை இப்போது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு கிழக்கு சார்ந்த பிரதேசங்களில் மதுக்கடைகள் மதுசார நிலையங்கள் அடிக்கடி முளைத்து வருகின்ற ஒரு தன்மையையும் அதிகமாக இந்த மதுப்பாவனைக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்படுகின்ற அல்லது அதற்கு அடிமையாக்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் இந்த மனித வளங்கள் என்பது நடைப்பிணங்களாக அல்லது அந்த ஒரு பெறுமதியற்ற வளங்களாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த அரசாங்கங்கள் முற்போக்காக செயல்பட வேண்டுமாக இருந்தால் இந்த மதுப்பாவனை மதுசார செயல்பாடுகள் மீது கூடுதலான கட்டுப்பாடுகள் கவனங்களை செலுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த மதுசார நிலையங்களை புதிதாக திறப்பதற்குரிய அனுமதி சீட்டுகளை வழங்குகின்ற விடயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இந்த மதுப்பாவனை மீது கூடுதலான கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் பேணப்பட வேண்டும் என்பது எமது விருப்பமாக இருக்கின்றது. சில வேளைகளில் மதுசாரத்தின் விலைகளை அதிகரிப்பதன் மூலமாக மதுப்பாவனையை கட்டுப்படுத்தலாம் என்று சொன்னால் சட்டவிரோதமான இந்த மது உற்பத்திகள் அல்லது கசைப்பு வியாபாரங்கள் அதன் மூலமாக பெருக்கெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பகுத்தறிவு ரீதியாக இந்த விடயத்தை நாங்கள் அணுக வேண்டும், பகுத்தறிவு ரீதியாக செயல்பட வேண்டும். இவ்வாறு செயல்படுவதன் மூலமாக இந்த மது பாவனையை படிப்படியாக குறைத்து ஒரு புத்திஜீவிகளை உருவாக்கக்கூடிய விதத்திலும் புத்திஜீவிகள் அறிவுபூர்வமானவர்கள் எமது நாட்டுக்கு சேவகம் செய்யக்கூடிய விதத்திலும் நாங்கள் இதனை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவேதான் இந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டிய அரசாங்கம் இந்த மதுப்பாவனை அல்லது மது பிரயோகம் என்கின்ற விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்திருக்கின்ற இந்த மதுசார பாவனை அதிகரித்திருக்கின்ற மது விற்பனை நிலையங்களை படிப்படியாக குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மாவட்டத்திற்கு சொந்தம் இல்லாத பிற மாவட்டங்களிலிருந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கூட வடக்கு கிழக்கு பிரதேச மதுக்கடைகளை திறந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக வருவாய்களை உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உழைக்கின்ற அந்த வருமானம் என்பது அந்த பிரதேசங்களை வறுமை கோட்டிற்குள் தள்ளிவிடுகின்ற ஒரு மறைமுகமான ஒரு செயல்பாடாக கூட அமைந்திருக்கின்றது. எனவே மது வருமானம் என்பது ஒரு மாயை தோற்றம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இந்த மாயை தோற்றமான மயக்கமான நிலையிலிருந்து மக்களை விடுவித்து அந்த மக்கள் இந்த நாட்டிற்கு பெறுமதியுள்ள வளங்களாக இருப்பதற்கும் பெறுமதியுள்ள உற்பத்தியாளர்களாக மாறுவதற்கும் இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டு அடிமைக்குள்ள மதுவினால் அடக்கப்பட்ட அடிமை சமூகமாக வாழ்வதற்குரிய நிலையிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த மதுவரி சட்டம் மூலம் அதன் பற்றிய அறிவித்தல் என்பன ஒரு தெளிவான தன்மையை கொண்டதாக அமைந்திருக்க வேண்டும். எனவே இந்த ஆடம்பர தேவைக்காக அல்லது ஒரு தற்காலிக ஒரு சுகபோக தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த மதுசாரத்தின் மீது கூடுதலான கட்டுப்பாடுகளையும் கூடுதலாக அதனை பிரயோகிப்பதற்குரிய தடைகளையும் உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த அரசாங்கம் தங்களுடைய செயற்பாடுகளை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இளைஞர்கள் என்பது நாட்டின் பெரும் சொத்தாக காணப்படுகின்றது. மாணவர்கள் அதிலும் முக்கியமாக கருதப்படுகின்றார்கள். இந்த இளம் சமுதாயம் மாணவ சமுதாயம் இந்த மதுப்பாவனைக்கும் மதுப்பழக்கத்திற்கும் உள்ளாகி எதிர்காலத்தில் சீரழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டிற்குரிய எதிர்காலம் ஒரு பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவேதான் குறித்த ஒரு வர்க்கத்தினர் லாபமடைந்து கொண்டு செல்ல, அதற்கு கீழ்ப்பட்ட அந்த தொழிலாளர் வர்க்கம் அல்லது விவசாய வர்க்கம் அல்லது வறுமை கோட்டிற்குள் வாழுகின்றவர்கள் தொடர்ந்தும் ஒரு நிர்கதியான அவல நிலைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு செயல்பாடாக இந்த மது இருக்கின்றது, மதுப்பாவனை இருக்கின்றது. எனவே இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் அரசாங்கம் ஒரு நேர்கணியமான பொறிமுறைகளை உருவாக்கி செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு, அடுத்த விடயமாக ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கட்டளை சட்டங்கள் பற்றிய விடயமும் இன்றைய நிகழ்ச்சி நிலையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏற்றுமதி, எமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொண்டு சென்று அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இறக்குமதி என்பது அந்நிய செலாவணியை நாங்கள் கரைத்து கொள்ளுகின்ற அல்லது குறைத்து கொள்ளுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எமது நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பெட்ரோலியம் போன்ற வளங்களை நாங்கள் அல்லது அந்த திராவகங்களை எமது நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அது இறக்குமதி செய்ய வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட எமது நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உள்நாட்டு உற்பத்திகள் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக எமது நாடு நீர்வளம் நிலவளம் கொண்ட ஒரு நாடு, விவசாய செய்கைக்கு பொருத்தமான ஒரு நாடு என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த விவசாய செய்கைக்கு பொருத்தமாக நாடாக இருக்கின்றபடியால் நெல் உற்பத்தி, அதாவது அரிசி என்பது எங்களுக்கு தன்னிறைவுக்குரியதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எமது நாட்டிலிருந்து அந்த அரிசியை வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உற்பத்தி பொறிமுறைகள் மிகவும் அதிகரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த நெல்லினை உற்பத்தி செய்யக்கூடிய விதத்தில் நாங்கள் பிரதான உணவாக நாங்கள் அரிசி சோறினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அரிசி உற்பத்திகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு இருக்கும்போது நாங்கள் இந்த அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தால் நாங்கள் பிற நாடுகளிலிருந்து அந்த அரிசிகளை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படாது. அரிசி உற்பத்தியில் நாங்கள் படிப்படியான முன்னேற்றங்களை கண்டாலும் கூட நாங்கள் பிற நாடுகளிலிருந்து அந்த அரிசியினை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது. எனவே எமது நாட்டில் உள்நாட்டு ரீதியாக உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த அரிசியை பிற நாடுகளிலிருந்து நாங்கள் கையேந்தி நிற்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சினிமா பாடல் கூட இருக்கின்றது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று அந்த சினிமா பாடல் கூறுகின்றது. எனவே எமது நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டிய உற்பத்தி பொருட்களை எமது நாட்டில் உற்பத்தி செய்து நாங்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து அந்த உற்பத்தி பொருட்களை கையேந்தி பெறாதவர்களாக இருக்கக்கூடிய விதத்தில் அரசாங்கத்தின் உற்பத்தி பொறிமுறைகள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். குறிப்பாக விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயத்தில் இயல்பூக்கம் காரணமாக எமது மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இயல்பூக்கத்தின் காரணமாக உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே விவசாயிகளுக்குரிய வாய்ப்புகள் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த விவசாய அமைச்சரிடம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சில செயல்பாடுகள், அதாவது இந்த நீர் முகாமைத்துவம் விடயத்தில் கவனம் கூடுதலான விதத்தில் கவனிக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான வயல் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. அண்மையில் கூட உன்னிச்சை குளம், கிரான்புல் அணைக்கட்டு போன்றவற்றில் அவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவற்றை முறையாக பரிபாலனம் செய்து தருமாறு பொறியியலாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் வேண்டி கேட்டுக் கொண்டார்கள். அவர்கள் நியாயமாக செயற்படுகின்ற பொறியியலாளர்கள், அதிகாரிகள் மீது அவர்கள் மிகவும் மரியாதை வைத்திருக்கின்றார்கள், கௌரவம் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகள் காரணமாக அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற ஒரு நிலைமையில் விவசாயிகள் காணப்படுகின்றார்கள். இந்த விவசாயிகளை மையமாக வைத்துக் கொண்டுதான் விவசாய பொருளாதார கட்டமைப்புகள், நீர்ப்பாசன கட்டமைப்புகள் என்பன இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே விவசாயிகளுக்கு சாதகமான முறையில் நேர்கணியமான முறையில் செயற்பட வேண்டிய ஒரு உயர் அதிகாரி ஒருவர் இந்த விவசாயிகளுக்கு எதிரான ஒரு எதிர்மறையான போக்கில் செயல்படுகின்ற ஒரு போக்கினையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீர்ப்பாசனத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சில் இருக்கின்ற ஒரு அதிகாரி தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு தன்மையும், அதே வேளையில் அந்த விவசாயிகளின் கருத்துக்களை காதில் போட்டுக்கொள்ளாமல் செயற்படுகின்ற ஒரு போக்கினாலும் இந்த விவசாயிகளுக்கும் இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் அருமையாக வேலை செய்கின்ற பொறியியலாளர்கள் மத்தியிலும் கூட இந்த முரண்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த காலத்தில் உன்னிச்சை குளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அளவு கடந்த நீர் காரணமாக அங்கு நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று அதாவது கிரான்புல் அணைக்கட்டு, கிரான் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அணைக்கட்டு உரிய நேரத்தில் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்ததன் காரணமாகவும் அந்த பிரதேசத்தில் இருந்த விவசாயிகள் மிகவும் ஏமாற்றமடைந்த நிலையில் காணப்பட்டார்கள். எனவே சரியாக செயல்படுகின்ற அந்த பொறியியலாளர்கள், அதிகாரிகள், கௌரவமான சேவையை வழங்குகின்றவர்கள் மீது நாங்களும் விவசாயிகளும் அளவு கடந்த மதிப்பினையும் மரியாதையினையும் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் விவசாயிகளுக்கு எதிரான மனப்பாங்குடன் செயற்படுகின்ற ஒரு சில அதிகாரிகள் நன்றாக செயற்படுகின்ற பொறியியலாளர்களை கூட ஒரு தவறான திசைக்கு திருப்பி விடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. எனவே நீர்ப்பாசனத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த பட்டதாரிகளை பயிலுநர்களாக நியமிக்கின்ற ஒரு விடயத்தில் அண்மையில் ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. உள்ளக ரீதியாக, இன்டர்னல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளை முதல்கட்டமாக நியமிப்பதென்றும் அந்த இடத்தில் வெளிவாரியாக தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளை புறக்கணிப்பது போன்று ஒரு செய்தியும் கசிந்திருக்கின்றது. உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. எனவே ஜனாதிபதி அவர்கள் அல்லது எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்று பட்டதாரிகளை வேறு பிரித்து பார்க்காமல் 2012 தொழில் வாய்ப்பு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பட்டதாரிகளை பாகுபடுத்தி பார்க்காமல் இரு சாராருக்கும் ஒரு பொது நியம அடிப்படையில் இந்த அவர்களுக்குரிய நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றிருக்கின்றன. அவர்களுக்குரிய நியமனங்களை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். இன்டர்னல் பட்டதாரிகள், எக்ஸ்டர்னல் பட்டதாரிகள் என்று அவர்களை பாகுபடுத்தி நியமனம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகின்ற போது ஏற்கனவே பல மாதங்களாக வேலை கேட்டு போராடியவர்களுக்கு மீண்டும் இந்த பயிஸ்கரிப்புகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த ரெண்டு பட்டதாரிகளையும், ரெண்டு வகை பட்டதாரிகளையும் இரண்டாக பிரித்து பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களிடமும் கல்வி அமைச்சரிடமும் உரிய அந்த தொழில்களை வழங்குகின்ற அமைச்சர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த மதுவரி சட்ட அறிவித்தல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டளை சட்டம் தொடர்பாக அரசு மிகவும் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து எதிர்காலத்தில் எமது நாட்டை செழிக்க வைக்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ.